الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரிமாறப்படுவதற்காக ஒரு காணிக்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதாவது அவர்களுக்கான ஒரு பிரார்த்தனை, அவர்களுக்கான நலவுகளை வேண்டியுள்ள பிரார்த்தனைகள் அந்த காணிக்கையிலே இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதுதான் நாங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, பூரணமான சலாம். உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கட்டும், அவனுடைய பரக்கத்துகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இதுதான் அந்த பூரணமான சலாத்தினுடைய கருத்து. இந்த சலாம் என்ற பெயரை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ்வினுடைய திருநாமங்களிலே ஒன்று. சூரத்துல் ஹஷ்ரில் கூட அல்லாஹு தஆலா சொல்றான், ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹா இல்லா ஹு அல் மலிகுல் குத்தூஸுஸ் ஸலாம். அல்லாஹு தஆலாவுடைய அந்த திருநாமங்களில் அஸ்ஸலாம், சாந்தி உடையவன், சமாதானத்தை உடையவன் என்ற கருத்து இருக்கிறது. தொழுகை முடிந்து நாங்கள் ஓதக்கூடிய துஆவிலே அல்லாஹும்மா அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம், யா அல்லாஹ் நீதான் சாந்தி உடையவன், உன்னிடமிருந்தே சலாம் சாந்தி உண்டாகிறது என்கின்ற இந்த சலாம் ஒரு அல்லாஹுடைய திருநாமங்களிலே ஒன்று. இது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சலாம் ஆரம்பத்திலேயே இருந்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு ஆதார். சலாம் இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, மறுமையிலும், அதாவது சுவனத்திலும் இந்த சலாம் அடிக்கடி பரிமாறப்படும் என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இல்லா கைலன் சலாமன் சலாமன். சுவனத்திலே வீணான வார்த்தைகளை செவியேற்க மாட்டார்கள். சலாம் சலாம் என்ற அந்த வார்த்தையை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த சலாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மனதால் இதனுடைய கருத்துக்களை விளங்காமல் இருப்பதன் காரணமாக பெரிதாக அதனுடைய ஒரு அர்த்தங்கள் எங்களுக்கு விளங்குவதில்லை, அதனுடைய தாக்கங்கள் எங்களுக்கு விளங்குவதில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த சலாத்தை பற்றி சொல்லும் போது சொல்கிறான், தஹியத்தன் மின் இன்தில்லாஹி முபாரகத்தன் தய்யிபா. இந்த சலாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹிடம் இருந்துள்ள ஒரு காணிக்கை. அது எப்படியான காணிக்கை என்றால் முபாரகா, பரக்கத் செய்யப்பட்ட ஒரு காணிக்கை. அதே போல பையிபா, நல்ல மனமான ஒரு காணிக்கை என்று அல்லாஹு தஆலா இந்த சலாத்தை பற்றி சொல்ற. அதே போல சுவனத்தை நோக்கி எங்களை விட்டு செல்லக்கூடிய ஒரு திறவுகோலாகவும் இந்த சலாம் இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அபூதாவூதிலே 5193 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. والذي نفسي بيده لا تدخل الجنه حتى تؤمن. எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் விசுவாசம் கொள்ளும் வரைக்கும் சுவனம் செல்ல முடியாது. முதலாவது படி, சுவனம் செல்ல வேண்டும் என்றால் முதலாவது எங்களுடைய உள்ளத்திலே ஈமான் வேண்டும். அடுத்தபடி ولا تؤمنوا حتى تحابوا, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் விரும்பி கொள்ளவில்லை என்றால் உங்களால் ஈமானையும் அடைய முடியாது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலா அதுல்லுக்கும் அலா அம்ரின், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டித்தரவா, இதா ஃபஅல்துமூஹு தஹாபத்தும், அந்த விஷயத்தை நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் விரும்பிக் கொள்வீர்கள். அஃப்ஷுஸ் சலாஹ் பைனக்கும். அது என்ன விஷயம்? உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சலாம் எங்களுக்கு மத்தியிலே நல்ல உறவுகள் அன்புகள் வருவதை தீர்மானிக்கிறது. அந்த அன்பு என்பது எங்களுக்கு மத்தியிலே பரவலாக இருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது எங்களுடைய ஈமானை தீர்மானிக்கிறது. அந்த ஈமான் எங்களுடைய சுவர்க்கத்தை தீர்மானிக்கிறது. முதலாவது படித்தரம் இந்த சலாத்தில் இருக்கிறது. சலாத்தின் மூலம் எங்களுடைய அன்பு வலுப்பெறும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
முஸ்னத் அஹமது என்ற கிரந்தத்தில் 18530 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஃப்ஷுஸ் ஸலாம் தஸ்லமு வல் அஷ்ரத்து ஷர். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில் என்றால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். அது அல்லாமல் ஒருவர் பெருமை அடிப்பது ஷர்ருன், அது கெட்டது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே சலாம் எங்களுக்கு மத்தியிலே பரத்தப்பட வேண்டும். அது பாரபட்சங்கள் பார்க்கப்படாமல், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்க்கப்படாமல் சரியான முறையில் அது பகிரப்பட வேண்டும். அது பார்க்கப்படுமாக இருந்தால் இவர் சலாம் சொல்கிறாரா அல்லது நான் சலாம் சொல்வதா என்கின்ற ஒரு தோரணையில் அது பார்க்கப்படுமாக இருந்தால், அதிலிருந்து தவிர்க்கப்படுமாக இருந்தால் அது கெட்ட விடயம் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த சலாம் சொல்வதற்கு ஒரு முறையும் இருக்கிறது. யார் சலாத்திலே முந்த வேண்டும்? ஒருவர் நேருக்கு நேர் நடந்து வரக்கூடியவர்களோ அல்லது வாகனத்திலே இரண்டு பேரும் வாகனத்திலே வரக்கூடியவர்களோ நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள் என்றால் அவர்களிலே யார் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக இருப்பார்கள். இது ஒரு விஷயம். அதாவது இரண்டு பேரும் வாகனத்திலே செல்கிறார்கள் அல்லது இரண்டு பேருமே நடந்து வருகிறார்கள். இப்படி வரக்கூடிய நேரத்திலே ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக சந்திக்கிறார்கள். அந்த நேரத்திலே சலாம் யார் முந்திக் கொள்ளுகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவராக இருப்பார். அதே நேரத்திலே ஒருவர் நடந்து செல்கிறார், ஒருவர் வாகனத்திலே செல்கிறார், மற்றவர் நடந்து செல்கிறார் என்றால் சலாத்தை முந்துவது கடமை யாருக்கு என்று சொன்னால் யார் வாகனத்திலே செல்கிறாரோ அவருக்கு கடமை. அதே நேரத்திலே ஒருவர் நடந்து செல்கிறார், இன்னொருவர் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் சலாம் யாருக்கு கடமை என்று சொன்னால் யார் நடந்து போகிறாரோ அவருக்கு கடமை. அதேபோன்று ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தை சந்திக்கிறது என்றால் சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்திற்கு சலாம் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் யாருக்கு கடமை என்பது சம்பந்தமாக சொன்னார். நேருக்கு நேராக சந்திக்கின்ற பொழுது யார் முந்திக் கொள்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்கிற விஷயத்தையும் நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த சலாத்தை பொறுத்தவரையில் தபரானியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், 469 இலக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்டார், எனக்கு ஒரு அமலை கற்று தாருங்கள் நான் சுவனத்திலே நுழைவதற்கு என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமின் மூஜிபாத்தில் மக்ஃபிரா பதுலு ஸலாம் ஃபஹஸ்னுல் கலாம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கடமையாக்கக்கூடிய விஷயங்களிலே ஒன்று சலாத்தை பரப்புவதும் அதே போன்று நல்ல வார்த்தைகளை பேசுவதுமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி இந்த சலாம் சம்பந்தமாக பல சிறப்புகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவென்றால், இப்போ முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், ஒரு முஸ்லிமை ஒரு மனிதர் ஷிர்க் செய்ய காண்கிறார், அவரிடத்திலே ஏதாவது ஒரு ஷிர்க்கை அவர் நேரடியாக காண்கிறார், தன்னுடைய கண்ணால் காண்கிறார், இந்த நேரத்தில் இவருக்கு இவர் சலாம் சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் ஷிர்க் செய்வதை, ஒருவர் தாயத்தை தொங்க விட்டிருக்கிறார், கூடு கட்டி இருக்கிறார், ஏதாவது ஒரு ஷிர்கிலே இருப்பதை நேரடியாக ஒருவர் காண்கிறார், அல்லது ஒரு சூனியக்காரிடத்திலே செல்லுவதை சென்று அந்த சூனியத்திலே ஈடுபடுவதை அவர் நேரடியாக காண்கிறார் என்று சொன்னால், அந்த நேரடியாக கண்ட மனிதருக்கு, அந்த காணப்பட்ட மனிதருக்கு சலாம் சொல்ல முடியாது. யாரை அவர் ஷிர்க்கு செய்யக்கூடியவராக நேரடியாக காண்கிறாரோ, அந்த காணக்கூடிய மனிதர் அந்த மனிதருக்கு ஷிர்க், அதாவது சலாம் சொல்ல முடியாது. இதற்குரிய ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்மத் என்ற கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி 10797 இலக்கம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா லகைதுமுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளை நீங்கள் பாதையிலே கண்டால், ஃபலா தபதஊஹும் பிஸ்ஸலாம், அவர்களுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்று சொன்னார். அப்போ ஒருவர் ஷிர்க் வைத்ததை நேரடியாக ஒருவர் கண்டுவிட்டார் என்றால் அவரிடத்திலே அவர் சலாம் சொல்லக்கூடாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு தடை. ஷிர்க் செய்யக்கூடியவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இணைந்திருக்கக்கூடியவராக இருந்தாலும் அந்த ஷிர்க்கை காணக்கூடிய மனிதருக்கு அந்த சலாம் சொல்ல முடியாது. ஏன்? அவர் ஷிர்க் செய்கிறார். ஷிர்க்வாதி என்பது இவருக்கு நன்றாக அவர் கண்ணால் காண்கிறார். நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தடை வருகிறது, நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதே. இவர் என்ன செய்ய வேண்டும்? சலாம் சொல்லாமல் அவரை நேரடியாக அணுகி, இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், நீங்கள் சாயத்தை தொங்க விட்டிருக்கிறீர்கள், நீங்கள் சூனியம் செய்திருக்கிறீர்கள், அல்லது ஏதாவது ஒரு ஷிர்க்கை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், ஏன் செய்தீர்கள்? உடனே அவர் சொல்வார், எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது, நான் செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை, எப்படியோ அது நடந்து விட்டது என்று சொல்லி நான் அதற்குரிய தௌபாவை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி உடனே தன்னுடைய தாயத்தை கலட்டி வீசுகிறார் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், அவர் தௌபா செய்து விட்டார். மீண்டும் இவர் இந்த சலாம் விஷயத்தில் அவருக்கு பின்னடிக்க முடியாது. அதே போன்று வேறு யாரிடத்திலேயும் அதை சொல்லி தெரியவும் கூடாது. இன்னாரை கண்டேன், அவர் ஷிர்க் வைத்திருந்ததை நான் கண்டேன் என்று அவர் வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. நேரடியாக அவரை அணுக வேண்டும். அவரிடத்திலே அவர் செய்த அந்த தவறை உணர்த்த வேண்டும். அந்த தவறை அவர் உணர்ந்து விட்டால், தான் செய்தது தவறு தனக்கு தெரியாது என்று அவர் உணர்ந்து விட்டால், அவரிடத்தில் அவருக்காக வேண்டிய இஸ்திஃபார் செய்துவிட்டு மீண்டும் சலாம் விஷயத்திலே நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஒருவர் ஷிர்க் செய்வதை ஒருவர் காண்கிறார், போய் அவரிடத்திலே உபதேசம் செய்கிறார், அவர் நான் இதனை ஏற்க மாட்டேன் என்று மறுத்தார் என்று சொன்னால், அடுத்த கட்டம் அவருடைய கடமை, அவர் வேறு யாரிடத்திலும் சொல்லாமல் நேரடியாக தலைமைத்துவத்திடத்திலே வந்து அந்த விஷயத்தை முறைப்பாடு வைக்க வேண்டும். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் என்றால், சில குழப்பங்கள் எங்களுக்கு மத்தியிலே வரக்கூடாது, வீண் சர்ச்சைகள் எங்களுக்கு மத்தியிலே வரக்கூடாது. இஸ்லாம் சொல்கின்ற பிரகாரம், குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பிரகாரம் எங்களுடைய விஷயங்களை நாங்கள் அமைத்துக் கொண்டு போனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவர் ஷிர்க் செய்வதை ஒருவர் நேரடியாக கண்டு அவரிடத்திலே உபதேசம் செய்த போது அந்த உபதேசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிக்கிறார் என்று சொன்னால், அல்லது அந்த ஷிர்க்குக்கு ஒரு நியாயத்தை அவர் கற்பிப்பதற்கு முயற்சி செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய விஷயத்தை விட்டுவிட்டு நேரடியாக தலைமைத்துவத்திலே வந்து அந்த விஷயத்தை அவர் முறைப்பாடு செய்ய வேண்டும். இதிலே அவர்கள் பின்னிக்க கூடாது, ஏனையவர்களுக்கு அந்த விஷயத்தை பரப்பவும் கூடாது. ஒருவருக்கு ஒரு ஷிர்க்கை ஒருவர் உணர்த்துகிறார், அந்த ஷிர்க்கை அவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தார், தான் செய்யக்கூடாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும் என்றாலும் சந்தர்ப்ப சூழலிலே அவர் அதனை செய்துவிட்டார் என்றால், அவரை அழைத்துக் கொண்டு தலைமைத்துவத்திலே வர வேண்டும். அவருடைய பைஅத் முறிந்துவிட்டது. ஏன்? பைஅத்திலே கலிமாவுக்கு அடுத்தபடியாக முதலாவது நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம், அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ, அல்லாஹுக்கு நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த விதமான ஷிர்க்கும் வைக்கக்கூடாது. அப்போ ஒருவருக்கு ஏற்கனவே இது ஷிர்க் என்று ஒரு தெரிந்த ஒரு விடயத்தை அவருடைய சூழ்நிலைக்காக அவர் செய்துவிட்டதை ஒரு சகோதரர் கண்டால், அவர் நேரடியாக அந்த சகோதரரை தலைமைத்துவத்திலே அழைத்து வந்து அவருடைய பைஅத்தை அவர் புதுப்பித்து விட வேண்டும். ஏன்? அவருடைய பைஅத் முடிந்துவிட்டது. ஒருவர் எதிர்த்து கதைத்தாலும் அவருடைய விஷயத்தை கொண்டு வந்து தலைமைத்துவத்திலே முறையிட்டு விட வேண்டும். எனவே இது நேரடியாக யார் ஷிர்க் செய்வதை காண்கிறார்களோ அவர்களை பற்றிய ஒரு விஷயம். ஒரு இரண்டு பேர் காண்கிறார்கள், ஒருவர் ஷிர்க் வைத்ததை அல்லது ஒருவர் காண்கிறார், வந்து இன்னொரு நபரிடத்திலே அதனை சொல்லிவிட்டார் என்று வையுங்கள். இதற்கு பிறகு சொல்ல மாட்டார்கள் என்று நினைக்கிறேன், சரியான சட்டத்தை நாங்கள் சொல்லிவிட்டோம். சரி, ஒருவர் வந்து ஒருவரிடத்திலே சொல்லிவிட்டார், இன்னார் இப்படி ஒரு ஷிர்க் செய்ததை நான் கண்டேன் என்று சொன்னால், யார் ஷிர்க் செய்ததை கண்டாரோ அவருக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவதற்கு அனுமதி இல்லை. யார் விஷயத்தை கேள்விப்பட்டாரோ அவருக்கு சலாம் சொல்லாமல் இருப்பதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. யாராவது வந்து இன்னார் ஷிர்க் செய்ததனை நான் கண்டேன் என்று வேறு யாரிடத்தில் அவர் வந்து சொன்னால், அவர் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் நேரடியாக அமீரிடத்தில் சென்று தகவல்களை எட்டி வைத்து விடுங்கள், அதுக்குரிய விஷயத்தை நீங்கள் முறைப்பாடு செய்து விடுங்கள் என்று அவரிடத்திலே சொல்லிவிட வேண்டும். சொல்லிவிட்டு இவர் சலாம் சொல்லாமல் பின்வாங்க கூடாது, முசாஃபகா செய்யாமல் இவர் பின்வாங்க கூடாது. ஏன், இவருக்கு கேள்விப்பட்ட ஒரு தகவல், நேரடியாக இவர் காணவில்லை, ஒரு முடிவு இன்னும் அவர் எடுக்கவில்லை, தலைமைத்துவத்தின் ஊடாக இன்னும் முடிவு வந்து சேரவில்லை. அதனால் அவர் சலாம் சொல்வதை அவர் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன், அவருக்கு நேரடியான எந்த விதமான ஒரு சான்று கிடையாது. அப்ப அவரை யார் முறைப்பாடு வைத்தாரோ அந்த சகோதரரை தலைமைத்துவத்திலே அனுப்பி வைக்க வேண்டும். இப்படியான சில விஷயங்களை நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே அமல்படுத்தினால், அதை நாங்கள் சரியாக செய்தால், எங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் நாங்கள் நல்ல முறையிலே எங்களுடைய சகோதரத்துவத்தையும் ஜமாஅத்தையும் கொண்டு செல்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும். அப்ப ஷிர்க் செய்வதை காணக்கூடியவர்கள் நேரடியாக தலைமைத்துவத்தை அணுக வேண்டும், வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. ஒரு கால் வேறு யாரிடத்திலும் யாராவது சொன்னால் அந்த சகோதரர் செய்ய வேண்டிய வேலை சொல்லக்கூடிய சகோதரரை தலைமைத்துவத்தை நோக்கி அனுப்ப வேண்டும், அல்லது அவர் அவரை அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அவர் தலைமைத்துவத்தால் முடிவெடுக்கப்படும் வரைக்கும் அவருடைய விஷயத்திலே சலாத்திலே எந்த விதமான ஒரு பொடுபோக்கும் செய்ய முடியாது. அதே போல இது ஷிர்க் சம்பந்தமான ஒரு விஷயம். அதே போல ஒருவர் ஒரு சகோதரரை பாவத்திலே காண்கிறார் என்றால், அவர் நேரடியாக கண்டாலும் சரி அல்லது இன்னொருவர் சாட்சி சொல்ல அவர் கேள்விப்பட்டாலும் சரி, சலாம் விஷயத்திலே பின்னடிப்பதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. சலாம் சொல்லாமல் இருப்பதற்கு குர்ஆன் ஹதீஸிலே எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒருவர் ஒரு பாவம் செய்கிறார், அதாவது ஷிர்க் அல்ல, ஷிர்க்கை விட குறைந்த ஒரு பாவம், அந்த பாவத்தை ஒருவர் செய்கிறார் என்றால், அதனை ஒரு சகோதரர் நேரடியாக காண்கிறார் என்றால் கூட அவருக்கு சலாத்தை சொல்லி அவருடைய பாவத்தை அவருக்கு உணர்த்த வேண்டும். சலாம் சொல்லாமல் இருக்க முடியாது, அதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. அதை போன்று யாராவது சரி கேள்விப்பட்டாலும் சரி, அதாவது இப்படி ஒரு சகோதரர் இப்படி ஒரு பாவத்தை செய்கிறார் என்று யாராவது கேள்விப்பட்டாலும் அவரும் சலாம் சொல்லாமல் இருக்க முடியாது, அதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே அவர்கள் சலாம் சொல்ல வேண்டியதுதான், முசாஃபாக செய்ய வேண்டியதுதான். ஏன், சலாத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செலுத்த வேண்டிய கடமையான ஒரு விஷயங்களிலே ஒன்று, அதனை அவர்கள் செய்து கொள்ள வேண்டியதுதான். சலாத்தினை பின்பற்றுவதற்கு, அதனை பின்வாங்குவதற்கு, சலாம் சொல்லாமல் இருப்பதற்கு அல்லது சொன்ன சலாத்திற்கு பதில் சொல்லாமல் இருப்பதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. ஒருவர் ஷிர்க் வைத்தது நேரடியாக கண்ட மனிதருக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவதற்கு ஆதாரம் இல்லையே ஒழிய, மற்ற எல்லோரும் சலாம் விஷயத்திலே அவர்கள் சரியாக இருந்து கொள்ள வேண்டும், அதிலே குழப்படிகள் செய்ய முடியாது. அது இஸ்லாத்திற்கு முரணான ஒரு விஷயம், இஸ்லாம் சொல்லாத ஒரு விஷயம் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே விளங்கிக் கொண்டால் சரி. இது சலாம் சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். இதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன, இன்ஷா அல்லாஹ் பிறகு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதனை பார்த்துக் கொள்ளலாம். எனவே சொன்ன விஷயங்களை சகோதரர்கள் சரியாக அமுலிலே வைத்து அதன்படி அமல் செய்து கொண்டால் ஜமாஅத்துக்கும் சகோதரர்களுக்கும் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பெண்கள் பயான் மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு பிறகு பெண்கள் பயான் நடைபெறும். சில சகோதரிகள் தாமதித்து வருகிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. இது முடிந்த வரைக்கும் அசர் தொழுகை முடிந்தவுடன் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் அசருடைய அதான் கேட்டவுடன் அசர் தொழுகை முடித்துவிட்டு அவசர அவசரமாக அந்த பயானுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து கலந்து கொண்டால் அந்த பயானுடைய முழுமையான விஷயங்கள் அவர்களுக்கு விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். வரும் ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்குரிய பயான் இருக்கிறது. அதே போல நாங்கள் வந்து மதரசா என்ற, அதாவது ஓதக்கூடிய பிள்ளைகளுக்குரிய மதரசா, குரான் மதரசாவை நாங்கள் ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஜமாஅத்துல் முஸ்லிமீனால் மூணு பிரிவுகளாக எங்களுடைய ஊருக்குள் இந்த மதரசா நடக்கிறது. ஒன்று எங்களுடைய இந்த மதரசாவிலே நடக்கிறது ஓதர பள்ளி, அதே போன்று கொலனி பள்ளியிலே அங்கிட்டு பக்கம் உள்ள அக்பர் ஹான் சகோதர அவர்கள் இருக்கக்கூடிய கொலனியிலும் ஒரு குரான் மதரசா நடக்கிறது. அதே போல இங்க சேகத்துல் காரசவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள கொலனியிலும் ஒரு மதரசா நடக்கிறது. இப்படி மூன்று பிரிவுகளாக பிரித்து அமைத்து நாங்கள் இந்த மதரசாவை நடத்தி வருகிறோம். எங்களுடைய நோக்கம் என்ன, பிள்ளைகள் வேறு மதரசாவுக்கு செல்கிறார்கள், அவர்கள் பிழையான துவாக்களை கற்றுக் கொடுக்கிறார்கள், குரான் ஹதீஸிலே ஆதாரம் இல்லாத துவாக்களை எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். சமீபத்திலே அந்த மக்தபிலே ஓதி கொடுக்கக்கூடிய புத்தகத்தை நான் வாங்கி பார்த்தேன். அதிலே இருக்கக்கூடிய துவாக்களிலே பல துவாக்கள் லைஃபான செய்திகளாக இருக்கின்றன, ஆதாரம் இல்லாத செய்திகளாக இருக்கின்றன. பதை பிள்ளைகள் பாடமாக்கி அதனை அமல் செய்தால் எங்களுக்கு நன்மை கிடைக்காது, பாவங்கள் தான் கிடைக்கும். எனவே எங்களுடைய துவா புத்தகம் இருக்கிறது, அதிலே உள்ள சில பிள்ளைகளை நாங்கள் திருத்தி கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் முழுமையாக வெகு சீக்கிரத்தில் அடுத்த பதிப்பு எங்களுடைய துவா புத்தகம் வெளியிடப்படும். எங்களுடைய இந்த துவாக்கள் ஆதாரபூர்வமான துவாக்களாக இருக்கின்றன. இப்ப அந்த துவாக்களை பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்பதன் மூலம், அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம் பல பிரயோஜனங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. அது இல்லாமல் லைஃபான இட்டுக்கட்டப்பட்ட ஆதாரமே இல்லாத செய்திகளை பிள்ளைகள் படித்து பாடமாக்கி அதனை அவர்கள் அமல்படுத்துவதன் மூலம் அது விதத்துகளாக மாறிவிடும். வயது போனாலும் பிள்ளைகள் அதனை விடமாட்டார்கள். இதை இப்படி ஒரு நல்ல முறையிலே அவர்களுக்கு இந்த குரான் கல்வியும் அதே போன்று துவாவும் மார்க்க ஒழுங்குகளும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் குரான் மதரசாவை ஆரம்பித்து அல்லாஹுடைய செய்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் இதற்கு இந்த எங்களுடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு சரியாக இருக்க வேண்டும். அதாவது மாதம் ஒரு 100 ரூபாய் நாங்கள் கட்டணம் வைத்திருக்கிறோம். ஏன் ஓதி கொடுக்கக்கூடியவருக்கு அவருடைய முயற்சிக்கு நாங்கள் ஒரு ஹதியாவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு டியூஷன்கள், எவ்வளவு பாட வகுப்புகள், ஸ்காலர்ஷிப் வகுப்புகள், அவைகளுக்கெல்லாம் நாங்கள் பல ஆயிரக்கணக்கிலே செலவழிக்கிறோம். இந்த குரான் மதரசாவுக்கு மாதம் ஒரு 100 ரூபாய் ஒரு பிள்ளைக்கு கொடுப்பதற்கு ஏன் நாங்கள் பின்வாங்க வேண்டும்? அநேகமான அதிகமான சகோதரர்களிடத்தில் இந்த பொடுப்போக்கு நடக்கிறது. இந்த பொடுப்போக்குகள் நடப்பதால் தான் ஒரு மதரசாவை எங்களால் தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் இருக்கிறது. சகோதரர்கள் சரியாக அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். யார் யார் கட்டணங்கள் செலுத்தி இருக்கிறதோ அந்த கட்டணங்களை அவர்கள் செலுத்தி விட வேண்டும். இங்கிட்டு பக்கம், அதாவது அக்பர்ஹான் சகோதர அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோருக்கான ஒரு கூட்டம், அதில் ஓதக்கூடிய பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கான ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது புதன்கிழமை அசருக்கு பிறகு அந்த கூட்டம் நடைபெறும். அந்த பகுதியிலே பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் கட்டாயம் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஒரு சில விஷயங்கள் அவர்களோடு சொல்ல வேண்டி இருக்கிறது. சொல்லப்பட்ட விஷயங்களை அவர்கள் மறந்துவிட வேண்டாம். முக்கியமாக சலாம் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் நன்றாக ஞாபகம் வைத்து அதன்படி நாங்கள் அமல் செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் பயான் டைம் ஒரு 4:30 மணிக்கு பெண்கள் பயான் சரியாக ஆரம்பிக்கும். நல்ல நேரம் இருக்குது. அசர் ஒரு 3:30 3:30 வந்துடுது. உடனே வந்து அவங்க தொழுட்டு வந்தாங்கன்னு சொன்னா தாராளமா வந்து சேர்ந்து கொள்ளலாம். 4:30 பெண்கள் பயான் ஆரம்பிக்கும். சரியா? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்